நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சாலமோனுடைய பின்மாற்றத்திற்கான காரணங்களை பற்றியும் அவன் தேவ கிருபையினால் காக்கப்பட்டதை குறித்தும் சிந்தித்தோம். இன்றைய தியானத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்ததை பற்றியும் ரெகோபெயாமும் யெரொபெயாமும் எவ்வாறு இதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஒன் ராஜாக்கள் 12 அதிகாரத்தை சிந்திப்போம். முதல் 5 வசனங்களை பாருங்கள். ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்திலே இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபியாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்போது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். சாலமோனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒரே ஒரு மகனை சாலமோனின் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்பட்டான். இது மிக ஆச்சரியமான ஒன்றாக காணப்படுகிறது. அந்த மகனும் ஒரு மூடனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, பாவத்தின் வழியில் வீட்டை கட்டும் போது அது இப்படிப்பட்ட பிரயோஜனமற்ற வகையில்தான் கட்டப்படும். அந்த வம்சம் ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்காது. எனவே தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் கட்டப்படுகிற வீடே ஆசீர்வாதம் பெற்றதாக அமையும். இந்த மூடனாகிய ரெகோபெயாம் சாலமோனுக்கு பிறகு அரசாட்சிக்கு வந்தான். அவனிடத்தில் யெரொபெயாம் மற்றும் அவனுடைய தலைமையின் கீழ் 10 இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் வந்து வரியை குறைக்கும்படி, தங்கள் மேல் வைத்த நுகத்தை குறைக்கும்படி வேண்டினார்கள். ஆனால் ரெகோபெயாம் அதை மறுக்கிறான். இவனுடைய அரசவையில் சாலமோன் காலத்தில் இருந்தே பணிபுரிந்த ஞானமான முதியோர்கள் இருந்தார்கள். சாலமோன் ஞானியும் அவனுடைய அரசவையும் ஞானத்துக்கு புகழ்பெற்ற ஒன்று. ஆனாலும் இவையெல்லாம் இவனை ஞானியாக்கவில்லை, ஞானமாக செயல்பட வைக்கவில்லை. காரணம், ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே என்று நீதிமொழிகள் 17:16 கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நண்பர்கள், உற்றார், உறவினர் அல்லது பெற்றோர் ஞானமுள்ளவர்களாக இருப்பதனால் நாம் ஞானியாகி விடுவோமா? நமக்கு ஞானம் வேண்டும் என்ற வாஞ்சை வேண்டும். அந்த வாஞ்சியோடு கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஞானத்தை தருகிறது. ரெகோபெயாம் முதியவர்களோடு முதலாவது ஆலோசனை கேட்கிறான். அதற்கு அவர்கள் கூறிய பதிலை 7 பார்க்கிறோம். நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். இந்த பதில் சரியானதொரு ஆலோசனையாக இருந்தது. ஆட்சியாளர்கள் ஜனங்களின் சேவகர்களாக செயல்பட வேண்டும். மக்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்காகவே அரசன் இருக்கிறான். அப்படி நீர் செய்யும்போது மேன்மையை பெறுவீர் என்றார்கள். இவ்வாறு பணிந்து செல்ல வேண்டும் என்கிற ஆலோசனை அவனுக்கு பிடிக்கவில்லை. இன்று அநேகருக்கு பிடிப்பதில்லை. நான் ஒரு அரசன் அல்லது நான் ஒரு பணக்காரன், இந்த ஏழைகளுக்கு நான் ஏன் அடிபணிந்து போக வேண்டும் என்று பெருமையினால் பேசுகிறான். இது வேதத்தின் அடிப்படையில் தவறான ஒன்று. பிரியமானவர்களே, ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆவியில் எளிமை வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது வார்த்தை. ரெகோபெயாம் இந்த முதியவர்களின் ஆலோசனையை விரும்பவில்லை. இப்பொழுது இளைஞரிடம் ஆலோசனை கேட்கிறான். இவர்கள் கொடுமையான ஆலோசனை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். 10 பின்பகுதியை பாருங்கள். என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்று அந்த வாலிபர்கள் தனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். இது எவ்வளவு கொடுமையான ஆலோசனை! பிரியமானவர்களே, நாம் யாரிடத்தில் ஆலோசனை பெறுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தையோ அல்லது தோல்வியையோ தீர்மானிக்கும். எனவே நமக்கென்று ஆலோசனை தரும் நண்பராக நாம் என்றும் இயேசுவை வைத்துக் கொள்வோமா? ஞானமான முதியவர்களின் ஆலோசனையை கேட்டு பின்பற்றுவோமா? ரெகொபெயாம் இந்த இளைஞர்களின் ஆலோசனையை கேட்டதினால் பெரும் நஷ்டத்தை அடைந்தான். அந்த மக்களுக்கு கடினமான வார்த்தைகளினால் பதில் கூறினதினால் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. யெரொபெயாமின் தலைமையில் ஒரு ராஜ்யமும் ரெகொபெயாமின் தலைமையில் ஒரு ராஜ்யமுமாக இரண்டாக பிரிந்தது. இந்த இடத்தில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 15 வசனத்தை பாருங்கள். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. இதிலே கர்த்தரால் இப்படி நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரெகொபெயாம் முதியவர்களின் ஆலோசனையை தள்ளிவிட்டதும் ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்து அவர்களுடைய வேண்டுகோளுக்கு செவிகொடாமற் போனதும் கூட கர்த்தரால் நடந்தது என்று வேதம் கூறுகிறது. அவன் கொடுங்கோலனாக நடந்தது தேவ திட்டத்தினால். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் ஏற்கனவே திட்டம் உடையவராக காணப்படுகிறார். எபேசியர் 4-6 வசனங்களை பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கும்படி முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு முன்குறித்திருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான ஒன்று! அதுபோல தேவனுக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போவார்கள் என்பது முன்பே தெரியும். அதற்கு பின்னுள்ள எல்லா வரலாற்று நிகழ்ச்சிகளும் அவரால் முடிவு செய்யப்பட்டதே. இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு சற்று கடினமாயிருக்கலாம். ஆனால் இதில் நமக்கு ஆறுதலான சத்தியமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற போகும் எல்லா செயல்களும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எனவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் சாலமோனிடத்தில் சொன்னது போலவும் ரெகொபெயாமுக்கு ஐயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னது போலவும் நிறைவேறும்படிக்கு இவ்வாறு இடம்பெற்றது. அடுத்தபடியாக 16 வசனத்தை பாருங்கள். ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ரெகொபெயாம் ஜனங்களின் வேண்டுகோளுக்கு செவிகொடாததினால் ஜனங்கள் அவனுக்கு எதிராக கலவரத்தில் ஈடுபட்டார்கள். 18 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அதோராமை ராஜா அனுப்பினான், ஆனால் அவனை இஸ்ரவேலர் கல்லெறிந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் வரி வசூலிக்கிற அவனிடத்தில் இருந்து விடுதலை பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டவுடன் ரெகொபெயாம் எருசலேமுக்கு ஓடிப்போகிறான். இந்த கலகம் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அவர்கள் திரும்பும் வரை இருந்தது. இந்த வேளையில் கலகம் பண்ணி பிரிந்து போன 10 கோத்திரத்தாரும் யெரொபெயாம் தலைமையில் ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள். இந்த யெரொபெயாமுக்கு எதிராக படையெடுத்து செல்ல ரெகொபெயாம் நினைத்த போது தேவன் அதை தடை செய்தார் என்றும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வாறு தேவன் ஒரு ஏழை தீர்க்கதரிசியின் மூலமாக கூறின வார்த்தைகளை ரெகொபெயாமும் அவனுடைய ஜனங்களும் கேட்டு கீழ்ப்படிந்து போருக்கு செல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேளாமல் யுத்தம் செய்திருப்பார்களானால் அது கர்த்தருக்கு எதிராக அவர்கள் செய்த யுத்தமாக இருந்திருக்கும். ஏனென்றால் தேவனே இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை இஸ்ரவேலுக்கு உண்டாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். மேலும் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்ததும் அவரே. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். அவ்வாறு அறிந்து செயல்படாமல் நம்முடைய மாம்ச பிரகாரமான முடிவுகளை நாம் எடுக்கும் போது நாம் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதாகவே காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக 26 வசனத்திலிருந்து 33 வசனம் வரை உள்ள பகுதியிலே யெரொபெயாமின் பொன் கன்றுக்குட்டிகளை ஆராதிக்க செய்வது பற்றி பார்க்கிறோம். யெரொபெயாமிற்கு ஜனங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் ஒருவேளை மீண்டும் தாவீது வசமாய் திரும்பி போய்விடுவார்கள் என்று அவன் பயப்படுகிறான். அவன் பாதி ராஜ்யத்தை ரெகொபெயாம் இடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டதினால் இந்த அச்சமெல்லாம் அவனுக்கு வந்தது. தவறான வழியில் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு காரியமும் கலக்கத்தையும் பயத்தையுமே கொடுக்கும். அதை நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. 28 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின உங்கள் தேவர்கள் என்று சொல்கிறான். நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எகிப்து தேசத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை புறப்பட பணினார் என்பது நமக்கு தெரியும். இந்த இடத்திலே பிசாசானவன் போலியான ஒன்றை புகுத்துகிறான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போது ஆரோன் அவர்களுக்கு பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின தேவர்கள் என்று கூறி அந்த கன்றுக்குட்டியை அவர்கள் ஆராதித்ததும் அதன் மூலமாய் பெற்ற சாபத்தையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசித்திருக்கிறோம். இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின உங்கள் தேவர்கள் என்று இங்கு யெரொபெயாம் கூறுகின்றான். பிரியமானவர்களே, இரண்டையும் பார்க்க ஒன்று போலத்தான் தெரிகிறது. ஆனால் போலியானவைகள் மக்களை அதிகமாக கவருகிறதாக காணப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை போதிக்கிறது. இப்போது இந்த பிரிக்கப்பட்ட ராஜ்யத்தின் வரலாறு எவ்வாறு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த ராஜாக்களின் புத்தகங்களிலே இஸ்ரவேலரை பற்றி வரலாறு சிறிதும், யூத ராஜ்யத்தை பற்றிய வரலாறு சிறிதும் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டுமே இணையாக கூறப்பட்டுக் கொண்டே வருகிறதை நாம் காண முடியும். அதே போல இஸ்ரவேலர் ராஜ்யத்தை விட யூதா ராஜ்யமே அதிக காலம் நிலைத்திருந்தது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அநேக தீர்க்கதரிசிகள் இந்த ராஜ்யங்களின் ஆட்சியிலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இறுதியாக இஸ்ரவேல் தேசம் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது, யூதா தேசம் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது. இதுவே இந்த ராஜ்யங்களின் துக்ககரமான முடிவுகள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையிலே இந்த புத்தகங்களில் நாம் ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியும் படிக்கும் போது நமக்கு குழப்பங்கள் வரலாம். இது இஸ்ரவேலின் ராஜாவா அல்லது யூதாவின் ராஜாவா என்ற சந்தேகங்கள் வர வாய்ப்பு உண்டு. இந்த ராஜா தேவனுக்கு பயந்து நல்லாட்சி புரிந்தவனா அல்லது தெய்வ பயம் அற்ற மோசமான அரசனா என்ற சந்தேகங்களும் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் ராஜாக்களின் வம்சத்தை பற்றிய கால அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ராஜாக்களின் பட்டியலில் 95% அரசர்கள் தவறான வழியில் சென்று தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தவர்கள், அப்படி செய்யாதவர்கள் என்று இரண்டு பிரிவாக ராஜாக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர்களில் ஒரு ராஜா கூட தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை என்பதுதான் துக்ககரமான காரியம். யூதா தேசத்திலே 8 அரசர்கள் மாத்திரம் தேவனுக்கு பிரியமாக தகப்பனாகிய தாவீதை போல நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்ற ஆட்சியிலே 8 பேர்களே தேவனுக்கு பிரியமான ஆட்சியை செய்தார்கள். இதுவே இஸ்ரவேல் வரலாற்றில் கருப்பு புள்ளியாக காணப்படுகிறது. ஆனால் பிரகாசமான பக்கங்களையும் இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அவர்கள் மற்ற தேசத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சத்தை பரலோகத்திலிருந்து பெற்றிருந்தார்கள். தேவன் அநேக காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். ஆகையால் அவருடைய பொறுப்பும் அதிகமான ஒன்றாகும். இந்த இடத்திலே மற்றும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாளாகம புத்தகங்களில் நாம் படிக்கும் போது ராஜாக்களின் புத்தகங்களில் நாம் படித்தது போல தாவீதின் பாவத்தை பற்றியோ சாலமோனின் பாவத்தை பற்றியோ அங்கு குறிப்பிடப்படவில்லை. இந்த இரண்டு புத்தகங்களும் ஒரே காலகட்டத்தை பற்றி கூறினாலும் இந்த காரியங்கள் நாளாகம புத்தகத்தில் ஏன் கூறப்படவில்லை? ஏனென்றால் நாளாகம புத்தகமானது ஒன்றை தேவன் பார்க்கிற விதத்திலும், ராஜாக்களின் புத்தகமானது ஒன்றை மனிதன் பார்க்கிற விதத்திலும் கூறப்படுகிறது. எனவே தேவன் தாவீதின் பாவத்தை மன்னித்து விட்டதாலும் சாலமோனுடைய தோல்விகளை மன்னித்து விட்டதாலும் அதை மறந்துவிட்டார். நம்முடைய தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அதை மறந்து விடுகிறவரும் கூட. எனவே தேவன் நாளாகம புத்தகத்திலே தாவீது சாலமோன் போன்றவருடைய தவறுகளை குறிப்பிடவில்லை. இவைகள் தேவன் ஒன்றை எவ்வாறு பார்க்கிறார் என்ற விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்கும் போது அது மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு காரியம் அல்லவா? இப்பொழுது நாம் 13 அதிகாரத்துக்கு வருவோம். 13 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தான். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். இதற்கு முந்தின அதிகாரத்திலே யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி, ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான் என்று பார்க்கிறோம். மக்கள் எருசலேமுக்கு சென்றால் அவர்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை அழித்து விடுவார்களோ என்று ராஜா பயப்பட்டான். ஒரு பலிபீடத்தண்டையில் அவன் நிற்கும் போதுதான் தேவனுடைய மனுஷன் அதன் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் கூறுகின்றான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு அரசனை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த அரசன் யெரொபெயாம் காலத்திலிருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி செய்தவன். அந்த அரசனை பற்றி இந்த தீர்க்க தரிசி யெரொபெயாமோடு பேசினான். இந்த யோசியாவின் காலத்திலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்டது என்று சொல்லலாம். இவற்றை குறித்து நாம் நாளாகம புத்தகங்களில் பார்க்கிறோம். ராஜாக்களின் புத்தகத்தில் இது பற்றி கூறப்படவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல நாளாகம புத்தகம் தேவன் பார்க்கிற விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. எழுப்புதல் என்பது தேவனுடைய காரியம். ஆகவே ராஜாக்களின் புத்தகத்தில் இது குறிப்பிடாமல் நாளாகம புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பலிபீடத்தை யோசியா என்ற ராஜா வந்து அழிப்பான் என்று தீர்க்கதரிசி கூறினான். இந்த பலிபீடத்துக்கு ஏற்படும் அழிவை குறித்து கூறுவதன் மூலம் அதை கட்டியவனின் அழிவை குறித்தும் அதுபோன்று அதை பின்பற்றுகிறவர்களின் அழிவை குறித்தும் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். மேலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். அந்த அடையாளம் நிறைவேறிற்று. தேவன் அதை உறுதிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கூறி அறிவித்த சீஷருடைய வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்தினார். மார்க்கு 16:20 வசனத்திலே, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வசனத்தை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் கூறின வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் நம்புகிற விசுவாசிக்கிற இந்த வசனம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை யெரொபெயாம் பலிபீடத்தண்டையில் நிற்கும் போது கூற வேண்டிய காரணம் என்ன? அவன் இல்லாத போது இதை கூறியிருக்கலாமே. இல்லாவிட்டால் ஒரு எச்சரிப்பும் கொடுக்காமலே யோசியா காலத்தில் இந்த பலிபீடங்களை அழித்திருக்கலாமே. அதற்கு காரணம், யெரொபெயாமை தேவன் எச்சரித்து நல்வழிப்படுத்த விரும்புகிறார். நம் தேவன் பாவிகளின் மரணத்தை விரும்பாதவர். அவர்கள் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறவர். இந்த காரணத்திற்காகவே தேவன் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்க சொல்கிறார். அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். இதை தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவனுடைய அழைப்பின் குரலை கேட்டு விருப்பமாக வருகிறவர்களுக்கு அவர் இரட்சிப்பை இலவசமாக தருகிறார்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.